ஓம் சாந்தி. மே 13, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகள் தந்தையிடமிருந்து பெற்றுள்ள உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியினது இந்த ஞானத்தை உங்கள் புத்திகளில் வைத்திருப்பதால் நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்குவதற்கு என்ன ஊசி போடுகின்றார்? பதில்: மன்மனபவ் ஆகும். வேறு எவருமின்றி ஆன்மீக தந்தையே இந்த ஊசியை போட முடியும். தந்தை கூறுகின்றார்: இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். இந்த நினைவின் மூலமே ஆத்மாக்களாகி நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். இதற்கு சமஸ்கிருதம் போன்றவற்றை கற்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை உங்களுடன் எளிய ஹிந்தியிலேயே பேசுகின்றார். ஆன்மீக தந்தையே தூய்மையாகுவதற்கான வழிமுறையை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையை ஆத்மாக்களாகிய நீங்கள் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் தொடர்ந்தும் விகாரங்களை துறப்பீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியினது அர்த்தம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்மாவே தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். எனது ரூபம் அமைதியும், எனது இருப்பிடம் சப்தத்திற்கு அப்பால் உள்ள நிர்வாண தாமம் பரந்தாமம் என்றப்படுகின்ற அமைதி தாமமும் ஆகும். தந்தை கூறுகின்றார்: ஷரீர உணர்வை துறந்து ஆத்ம உணர்வு உடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே தூய்மையாக்குபவர். தாங்கள் ஆத்மாக்கள் என்றும் தங்களுடைய பாகத்தை நடிக்கவே இங்கே வந்துள்ளார்கள் எனவும் எவருமே புரிந்து கொள்வதில்லை. நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. நாங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார்: என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். சமஸ்கிருத மொழியில் இதுவே மன்மனபவ் எனப்படுகிறது. தந்தை உங்களுக்கு எதையும் சமஸ்கிருதத்தில் கூறுவதில்லை. அவர் ஹிந்தி மொழியிலேயே விளங்கப்படுத்துகின்றார். அரசாங்கமும் ஹிந்தி என்ற ஒரு மொழியே இருக்க வேண்டுமென விரும்புகிறது. உண்மையில் தந்தையும் ஹிந்தியிலேயே விளங்கப்படுத்துகின்றார். ஆயினும் இந்நேரத்தில் பல சமயங்களும் மத பிரிவுகளும் கொள்கைகளும் இருப்பதனால் பல்வேறு மொழிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சத்தியுகத்தில் இங்கே இருப்பது போன்று பல்வேறு மொழிகள் இருக்க முடியாது. குஜராத்தில் வசிப்பவர்கள் வேறுபட்ட மொழியை கொண்டுள்ளார்கள். எந்த மாநிலத்தில் மக்கள் வசிக்கின்றார்களோ அவர்கள் தங்களது சொந்த மொழியை கொண்டுள்ளார்கள். எண்ணிக்கையற்ற மனிதர்களும் எண்ணிக்கையற்ற மொழிகளும் உள்ளன. சத்தியுகத்தில் ஒரு தர்மமும் ஒரு மொழியுமே இருந்தது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியினது இந்த ஞானத்தை உங்களது புத்திகளில் கொண்டுள்ளீர்கள். இது வேறு எந்த சமய நூல்களிலும் குறிப்பிடப்படவில்லை. இந்த ஞானத்தை கொண்ட சமய நூல்கள் எதுவும் இல்லை. அவற்றில் சக்கரத்தின் கால வரையறையை சரியாக எழுதவும் இல்லை. இந்த ஞானத்தை பற்றிய எதுவும் இல்லை. உலகம் ஒன்றே உள்ளது. உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. புதிய உலகம் பழையதாகவும் பழைய உலகம் புதியதாகவும் ஆகிறது. இதுவே சுயதர்ஷன சக்கரம் என அழைக்கப்படுகிறது. இந்த சக்கரம் பற்றிய இந்த ஞானத்தை கொண்டவர்களே சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். எவ்வாறு இந்த உலக சக்கரம் சுழல்கின்றது என்ற ஞானத்தை ஆத்மாவே கொண்டுள்ளார். அவர்கள் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரையும் விஷ்ணுவையும் சுயதர்ஷன சக்கரத்துடன் சித்தரித்துள்ளார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். அவர்களிடம் இந்த ஞானம் எதுவும் இருக்கவில்லை. தந்தையே உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியினது இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். இதுவே சுயதர்ஷன சக்கரமாகும். சக்கரம் என்பது கழுத்தை வெட்டுகின்ற வன்முறையான ஒன்று அல்ல. அவர்கள் எழுதியுள்ளவை அனைத்தும் பொய்யானவை. தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட தேவர்கள் என்று அழைக்கப்படுவதால் மனிதர்கள் கடவுளாக இருக்க முடியாது. தந்தையின் புகழ் தேவர்களின் புகழ் போன்று இருக்க முடியாது. தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தையின் அதே புகழ்ச்சியை குழந்தைகளும் கொண்டிருக்க வேண்டும் என நீங்கள் கூற முடியாது. குழந்தைகள் மறுபிறவி எடுப்பவர்கள். தந்தை மறுபிறவி எடுப்பதில்லை. குழந்தைகள் அவர்களுடைய தந்தையை நினைவு செய்கிறார்கள். கடவுளே அதி மேலானவர். அவர் என்றென்றும் தூய்மையானவர். குழந்தைகளே தூய்மையாகி பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். தந்தை என்றென்றும் தூய்மையானவர். குழந்தைகளுக்கு நிச்சயமாக தந்தையின் ஆஸ்தி தேவையாகும். முதலில் உங்களுக்கு முக்தியும் பின்னர் ஜீவன் முக்தியும் தேவையாகும். அமைதி தாமம் முக்தி என்றும் சந்தோஷ தாமம் ஜீவன் முக்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அனைவரும் முக்தி பெறுகின்றனர். ஆனால் இந்த ஞானத்தை கற்பவர்களே ஜீவன் முக்தியை பெறுகிறார்கள். உண்மையில் பாரதத்திலேயே ஜீவன் முக்தி இருந்தது. மீதி அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். சத்தியுகத்தில் பாரத தேசம் மாத்திரமே இருந்தது. அது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யமாக இருந்தது. பாபா விளங்கப்படுத்துகின்றார், லக்ஷ்மி நாராயணருக்கே அதிக அளவு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஆலயங்களை கட்டிய பிர்லாவிற்கோ மற்ற யாவருக்கோ எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள் என்றோ, அல்லது அந்த ராஜ்யத்தை அவர்கள் எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார்கள் என்றோ, அதன் பின்னர் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றோ தெரியாது. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அது பொம்மைகளை வழிபடுவது போன்றதாகும். அது பக்தி என்று அழைக்கப்படுகிறது. பூஜிக்க தக்கவர்களாக இருந்தவர்கள் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினர். பூஜிக்கத்தக்கவராகவும் பூஜிப்பவராகவும் இருப்பதற்கிடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. இதற்கு சில அர்த்தங்கள் இருக்க வேண்டும். விகாரத்தில் ஈடுபடுபவர்கள் தூய்மையற்றவர்கள் எனப்படுகின்றனர். கோபப்படுபவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. விகாரத்தில் ஈடுபடுபவர்களே தூய்மையற்றவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் இந்நேரத்தில் இந்த ஞான அமிர்தத்தை பெறுகின்றீர்கள். ஒரு தந்தையே ஞான கடலாவார். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார், இந்த பாரதம் சத்துவப்பிரதானமாகவும் அதி மேன்மையான தேசமாகவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகி உள்ளது. இது இப்பொழுது உங்கள் புத்திகளில் உள்ளது. இங்கே எந்த ராஜ்யமும் இல்லை. மக்களே மக்களை ஆட்சி செய்கின்றனர். சத்தியுகத்தில் வெகு சில மக்களே இருக்கிறார்கள். இப்பொழுது அதிகளவு மக்கள் உள்ளனர். விநாசத்திற்கான ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. டெல்லியே தேவதைகளின் பூமியாக வேண்டும். ஆனால் எவருமே இதை அறிய மாட்டார்கள். அவர்கள் இதுவே புதுடெல்லி என நினைக்கிறார்கள். யார் இந்த பழைய உலகை மாற்றுவார்கள்? எவருக்குமே இது தெரியாது. இது எந்த சமய நூல்களிலும் எழுதப்படவில்லை. ஒரு தந்தையே அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கான ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். நீங்கள் சித்திகளிலிருந்து வைரங்கள் ஆகின்றீர்கள். பாரதம் அதி செல்வந்த நாடாக இருந்தது. அங்கே வேறு எந்த மதங்களும் இருக்கவில்லை. இங்கே இப்பொழுது எண்ணிக்கையற்ற மதங்கள் உள்ளன. இப்பொழுது அனைவரும் கருணை நிறைந்த தந்தையையே நினைவு செய்கின்றனர். அவர்கள் பாரதம் சந்தோஷ பூமியாக இருந்தது என்பதை மறந்துவிட்டார்கள். இப்பொழுது பாரதத்தின் நிலைமையை பாருங்கள். அது சொர்க்கமாக இருந்தது. அதுவே தந்தையின் பிறப்பிடமாகும். எனவே நாடகத்திற்கு ஏற்ப அவர் அதன் மீது கருணை கொள்கின்றார். பாரதமே புராதன தேசமாகும். கூறப்பட்டுள்ளது, உண்மையில் கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அங்கே வேறு எந்த மதங்களும் இருக்கவில்லை. இந்த பாரதம் இப்பொழுது அடிமட்டத்திற்கு வீழ்ந்து விட்டது. மக்கள் பாடுகிறார்கள், எங்களுடைய பாரத தேசமே அதி மேன்மையானது. அதன் உண்மையான பெயர் சொர்க்கமாகும். எவருமே பாரதத்தின் புகழ்ச்சியை அறிய மாட்டார்கள். தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு பாரதத்தின் கதையை கூறுகின்றார். பாரதத்தின் கதை என்றால் உலகின் கதை என்று அர்த்தமாகும். இதுவே சத்திய நாராயணனின் கதை என்று அழைக்கப்படுகிறது. தந்தை மாத்திரமே இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். சரியாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. அவர்களுடைய விக்கிரகங்கள் இன்னமும் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள்? சத்தியுகத்திற்கு முன்னர் என்ன இருந்தது? சங்கம யுகத்தின் முன்னர் என்ன இருந்தது? கலியுகம். தந்தை வரவேண்டிய சங்கம யுகம் இதுவே ஆகும். பழைய உலகம் புதிதாக்கப்பட உள்ள பொழுதே நான் வர வேண்டும். நான் தூய்மையற்ற உலகை தூய்மையாக்க வருகின்றேன். நான் சர்வ வியாபி என்றும் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இதனாலேயே அவர்கள் குழப்பமடைகிறார்கள். நீங்கள் மாத்திரமே இந்த சங்கம யுகத்தை அறிவீர்கள். நீங்கள் யார்? பிரஜாபிதா பிரம்மா குமார்கள், பிரம்மா குமாரிகள் என்று பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ளது. பிரம்மாவின் தந்தை யார்? அதிமேலான சிவனே ஆவார். அவருக்கு பின் பிரம்மா இருக்கின்றார். பின்னர் அவரின் மூலம் படைப்பு உருவாக்கப்படுகிறது. நிச்சயமாக பிரம்மாவே மக்களின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். சிவன் மக்களின் தந்தை என அழைக்கப்படுவதில்லை. சிவன் சகல ஆத்மாக்களினதும் அசரீரியான தந்தையாவார். அவர் இங்கு வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் உங்களை தத்தெடுக்கின்றார், தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன், நீங்கள் அவரின் மூலம் வாய்வழி தோன்றல் பிராமணர்கள் ஆகின்றீர்கள். நான் உங்களை பிரம்மாவின் மூலம் பிராமணர்களாக்கி பின்னர் தேவர்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் இப்பொழுது பிரம்மாவின் குழந்தைகள் ஆகி உள்ளீர்கள். பிரம்மா யாருடைய குழந்தை? பிரம்மாவின் தந்தைக்கு ஒரு பெயர் உள்ளதா? அவர் அசரீரி தந்தையான சிவன் ஆவார். அவர் வந்து இவரினுள் பிரவேசித்து உங்களை தத்தெடுத்து உங்களை வாய்வழி தோன்றல்கள் ஆக்கியுள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் அவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் அவரினுள் பிரவேசிக்கின்றேன். இவர் எனக்கு சொந்தமாகி துறவை ஏற்றுக்கொண்டார். எதன் துறவு? 5 விகாரங்களின் துறவாகும். உங்களுடைய குடும்பத்தையோ வீட்டையோ துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வாழும் பொழுதும் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களில் இருந்து கலப்படம் அகற்றப்பட்டு நீங்கள் சதோப்பிரதானம் ஆகின்ற யோகம் இதுவே ஆகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவுதான் கங்கையில் மூழ்கி யாகங்கள் செய்து தவம் செய்தாலும் நிச்சயமாக கீழே வந்தாக வேண்டும். நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோப்பிரதானம் ஆகி உள்ளீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் மீண்டும் சதோப்பிரதானம் ஆக முடியும்? தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த பாதையை காட்ட முடியாது. தந்தை மிக இலகுவாக அனைத்தையும் உங்களுக்கு கூறுகின்றார். சதா என்னையே நினைவு செய்யுங்கள். அவர் ஆத்மாக்களாகிய உங்களுடனேயே பேசுகின்றார். அவர் குஜராத்திகளுடன் அல்லது சிந்திகளுடன் பேசுவதில்லை. இது ஆன்மீக ஞானமாகும். சமய நூல்களில் அவர்கள் பௌதிக ஞானத்தை கொண்டுள்ளனர். ஆத்மாவிற்கே இந்த ஞானம் தேவை. ஏனெனில் ஆத்மாவே தூய்மையற்றவர் ஆகின்றார். ஆத்மாவிற்கே ஆன்மீக ஊசி தேவையாகும். தந்தை அனாதியான ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் வந்து அவரது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் உங்களின் ஆன்மீக சத்திர சிகிச்சையாளர். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள். ஆதலால் உங்கள் சரீரங்களும் நோய்வாய்ப்படுகின்றன. இந்நேரத்தில் பாரத மக்கள் அதாவது முழு உலகமும் நரகவாசிகள் ஆவார்கள். எவ்வாறு நீங்கள் சொர்க்கவாசிகளாக முடியும் என தந்தை பின்னர் விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் வந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றேன். நீங்கள் உண்மையில் நரகவாசிகளாக இருந்தீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். கலியுகமே நரகமென அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இது நரகத்தின் முடிவாகும். இந்நேரத்தில் பாரத மக்கள் நரகத்தின் ஆழத்தில் உள்ளனர். இதை ராஜ்யம் என அழைக்க முடியாது. அவர்கள் தொடர்ந்தும் தங்களுக்குள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றனர். தந்தை இப்பொழுது உங்களை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். எனவே நீங்கள் அவர் கூறுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மக்கள் அவர்களுடைய சொந்த சமய நூல்களையோ அல்லது தந்தையையோ அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், ஸ்ரீ கிருஷ்ணர் அன்றி நானே உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக்கினேன். ஸ்ரீ கிருஷ்ணர் முதலிலக்க தூய்மையான ஆத்மாவாக இருந்தார். அவர் அவலட்சணமானவரும் அழகானவரும் என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா மறு பிறவி எடுத்ததால் இப்பொழுது அவலட்சணமாகிவிட்டார். காமச்சிதையில் அமர்ந்ததனால் ஆத்மாக்கள் அவலட்சணமாகிவிட்டார்கள். அவர்கள் ஏன் ஜெகதம்பாவின் கரிய ரூபத்தை காட்டுகிறார்கள்? எவருமே இதை அறிய மாட்டார்கள். எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் கருநீல நிறமாக காட்டப்பட்டாரோ அதே போன்று அவர்கள் ஜெகதம்பாவையும் கரிய நிறமாக சித்தரித்துள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது அவலட்சணமாகி உள்ளீர்கள், பின்னர் அழகானவர்கள் ஆகுவீர்கள். பாரதம் மிக அழகாக இருந்தது என நீங்கள் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் சொர்க்கத்தின் அழகை பார்க்க விரும்பினால் அதன் மாதிரியை அஜ்மீரில் பார்க்க முடியும். சொர்க்கத்தில் வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க மாளிகைகள் இருந்தன. இப்பொழுது கற்களால் ஆன மாளிகைகளே உள்ளன. அனைவருமே தமோ பிரதானமானவர்கள். சிவ் பாபாவும் பிரம்மா தாதாவும் ஒன்றாக உள்ளனர் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே அவர்கள் பாப் தாதா என அழைக்கப்படுகின்றனர். சிவ் பாபாவிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது. நீங்கள் அதை தாதாவிடமிருந்து பெறுவதாக கூறினால் அப்பொழுது சிவ் பாபாவிடம் என்ன உள்ளது? பிரம்மா மூலமாக சிவ் பாபாவிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது. விஷ்ணு பூமி பிரம்மாவின் மூலம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இப்பொழுது இது ராவண ராஜ்யமாகும். உங்களை தவிர மற்றவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் உள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகின்றீர்கள். நீங்கள் பின்னர் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இவை அனைத்தையும் உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு மனிதர் அல்ல, உங்களுக்கு முரளியை பேசுபவர் யார்? ஷிவ் பாபா. அவர் பரந்தாமத்திலிருந்து இந்த பழைய உலகில் பழைய சரீரத்தில் வருகின்றார். ஒருவருக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் அவர் தந்தையை சந்திக்க வருவதிலிருந்து தன்னை நிறுத்த மாட்டார். முதலில் எல்லையற்ற தந்தையை சந்திக்க என்னை அனுமதியுங்கள் என்று அவர் கூறுவார். அவரால் காத்திருக்க முடியாது. எங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற எல்லையற்ற தந்தையிடம் உடனடியாக என்னை அழைத்து செல்லுங்கள் என்றே அவர் கூறுவார். ஷிவ் பாபாவின் இந்த ரதம் யார் என்றாவது சென்று பார்ப்போம். அந்த மக்கள் ஓர் குதிரையை அலங்கரிக்கின்றனர். அவர்கள் அடையாளமாக ஓர் சால்வையை காட்டுகின்றார்கள். அது ஒரு மதத்தை ஸ்தாபித்த முகமதுவின் ரதமாகும். பாரத மக்கள் கல்லால் ஆன காளை மாட்டின் மீது திலகமிட்டு ஆலயங்களில் வைக்கின்றனர். அவர்கள் சிவன் காளை மாட்டில் சவாரி செய்வதாக நம்புகின்றனர். சிவனோ அல்லது சங்கரரோ காளை மாட்டில் சவாரி செய்யவில்லை. மக்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. ஷிவ் பாபா அசரீரியானவர். எனவே அவர் எவ்வாறு ஒரு காளை மாட்டில் சவாரி செய்ய முடியும்? அவர் காளை மாட்டில் அமர்வதற்கு அவர்களுக்கு கால்கள் தேவை. இது குருட்டு நம்பிக்கையாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. தந்தையிடமிருந்து பெறுகின்ற இந்த ஞான அமிர்தத்தை நீங்களும் அருந்தி மற்றவர்களும் அருந்த செய்யுங்கள். பூஜிப்பவரிலிருந்து பூஜிக்க தகுதியானவர் ஆகுவதற்கு விகாரங்களை துறந்து விடுங்கள். இரண்டு, உங்களை சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர்கள் ஆக்குகின்ற தந்தையைக்கு கீழ்ப்படிந்து அவர் உங்களுக்கு கூறும் அனைத்தையும் செய்யுங்கள். புத்தியில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அனுபவத்தின் சுரூபமாகி உங்களின் அனுபவத்தின் அக சக்தியால், அதாவது வில் பவரால், மாயையின் சக்தியை எதிர்கொள்வீர்களாக. உங்களின் அதிசக்தி வாய்ந்த ஸ்திதியானது உங்களின் சொந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. ஓர் அனுபவசாலி ஆத்மா தனது அனுபவத்தின் அக சக்தியால் இலகுவாக மாயையின் சக்திகள் எதையும், அத்துடன் கூடவே சகல சூழ்நிலைகளையும் சகல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும். அத்துடன் அவரால் ஆத்மாக்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தவும் முடியும். எதிர்கொள்ளும் சக்தியால் உங்களின் அனுபவத்தின் அகசக்தியின் அடிப்படையில் உங்களால் இலகுவாக அனைவரையும் திருப்திப்படுத்தும் சக்தியை பெற முடியும். ஆகவே ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் அனுபவம் செய்து அனுபவத்தின் சுரூபம் ஆகுங்கள். ஸ்லோகம். மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்களை பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவ்வக்த இஷாரா. சதா ஆடாத, அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சக்தியை, ஒவ்வொரு பெருபேற்றை, ஒவ்வொரு நற்குணத்தை அனுபவம் செய்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். நீங்கள் அனுபவத்தின் அதிகாரிகள். எனவே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாலும் அனுபவத்தின் அதிகாரிகளான உங்களின் மீது எவ்விதமான ஆதிக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அனுபவ சொரூபங்களாக இருப்பவர்கள் எந்த வகையான இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆடாத அசைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் தளம்பல் அடைவதில்லை. ஏனென்றால் அனைத்திலும் மகத்தான அதிகாரம் அனுபவமே ஆகும். எந்த ஒரு வேளையிலும் நீங்கள் எந்த சக்தியை அழைக்கின்றீர்களோ அந்த வினாடியில் அது உங்களுடன் ஒத்துழைக்கும். ஓம் சாந்தி.